கௌரவ தாஹீர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கான நிமிடம் 11.
பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, இந்த அரசாங்கத்தினுடைய 2வது வரவு செலவு திட்டத்திலே, அதுவும் 2வது வாசிப்பிலே கலந்து கொள்வதையிட்டு, கருத்து தெரிவிப்பதையிட்டு மகிழ்வுறுகிறேன். ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் அபிவிருத்திக்காகவும் ஏனைய துறை சார்ந்தவர்களுடைய ஆலோசனையின்படி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். அதன்போது எமது பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் 27 வருடங்களாக பழமை வாய்ந்திருந்த ஒரு கட்டடத்துக்கான ஒரு 300 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியிருந்தார்கள். அதற்காக வேண்டி இச்சந்தர்ப்பத்திலே அதிமேதாக ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த கட்டுமானம் என்பது, அது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பத்வீதீன் அவர்கள் இந்த வேலை திட்டத்தை செய்து வழங்க வேண்டும் என்று அவரிடம் பேசியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த திட்டத்தை செய்து முடிப்பதற்காக வேண்டி இந்த ஊரிலே நடைபெற்ற டிடிசி மீட்டிங்கிலே அதற்கான முன் அனுமதியை பெற்று அம்பாறை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே அதனுடைய முன்மொழிவுகளை சமர்ப்பித்து அதன் பிறகு தேசிய ரீதியான பாதிட்டுக்கு கொண்டு வந்திருந்தோம். இந்த விடயங்களை முன்னெடுப்பதிலே ஒவ்வொரு காலப்பகுதியிலும் எமது தலைமை அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ஷாட் பத்வீதீன் அவர்கள், நான் கொழும்புக்கு வருகின்ற போதெல்லாம், பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போதெல்லாம், இந்த ப்ரொபோசலை தயாரித்தீர்களா, முடித்து விட்டீர்களா, கொண்டு வந்தீர்களா என்ற கேள்வியோடுதான் என்னை சலாத்தோடு வரவேற்பார். அவ்வாறு இந்த விடயத்தை கையில் எடுத்து இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்பதிலே மிக கூடுதலான கவனம் செலுத்தியவர் அவர். எனவே அவருக்கும் சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த திட்டத்தை முன்னெடுப்பதிலே அம்பாறை மாவட்டத்தினுடைய மாவட்ட அதிபராக இருக்கின்ற சிந்தக அபயவர்த்தன் அவர்களுக்கும், அதேபோன்று அவருடைய ஸ்டாஃபாக இருக்கின்ற திட்டமிட பணிப்பாளர் சகோதரர் முனாசிர் அவர்கள், அதேபோன்று பொறியியலாளர் ஜாகிர் அவர்கள், அதேபோன்று கணக்காளராக இருக்கின்ற பாரிஸ் அவர்கள் எல்லோரும் மிக குறுகிய காலத்திலே இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதிலும், அதேபோன்று நிந்தூர் பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர், அதேபோன்று திட்டப்பணிப்பாளர் எல்லோருக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை கூறுகின்றேன். அவ்வாறான இந்த நன்றிகளுக்கு மிகவும் உரித்தானவர்கள் இந்த கட்டடத்தினுடைய வேலைகள் முடிவுற வேண்டும் என்று எமது பிரதேசத்தில் இருக்கின்ற சகோதரர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கும் இடத்திலே நன்றிகளை கூறுகின்றேன். இந்த கட்டடத்தினுடைய வரலாற்றை நான் இடத்திலே கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன். 1988 நடைபெறவிருந்த ஜனாதிபதி தேர்தலின் போது, இந்த ஜனாதிபதிக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்று அந்த நேரம் இருந்த எங்களுடைய மாபெரும் தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுக்கு அவர்களை சந்தித்து அந்த ஆதரவை எனக்கு வழங்க வேண்டும் என்று ஆர். பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியான வேட்பாளராக இருந்தபோது கேட்டபோது, எங்களுடைய தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் அந்த நேரம் சிறு கட்சிகளுக்கு இருந்த வெட்டுப்புள்ளிகளை, 12.5 இருந்த வெட்டுப்புள்ளிகளை 5 மாற்றி தருவதாக இருந்தால் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்றுத் தருவேன் என்ற ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே அந்த வெட்டுப்புள்ளிகள் கிடைக்கப்பெற்றது. அதை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவரிடத்திலே நானும் எங்களுடைய தலைவர் ஷாட் பத்வீதீன் அவர்களும் சந்தித்து பேசிய போது, இன்று நீங்கள் இந்த ஜனாதிபதியாக இந்த சிம்மாசனத்தில் வருவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்த எங்களுடைய எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுடைய 1997 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்டடம் இப்போது வரைக்கும் எந்த விதமான முடிவுறுத்தப்படாமலும் காணப்படுகின்றது. அதற்கிடையிலே பல அமைச்சர்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வந்து சென்று விட்டார்கள். எவராலும் இது முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தை நாங்கள் பேசி, இந்த சிறு கட்சிகள் இன்று பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்த எம்எச்எம் அஷ்ரப் அவருடைய பேரில் இது இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும், இன்று ஜேவிபி என்கின்ற கட்சி அந்த 5 வெட்டுப்புள்ளியை பெறாமல் இருந்திருந்தால் இன்று பார்லமெண்டத்திலேயே இன்றைக்கு 159 பேரையும் ஒரு ஜனாதிபதியையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்க மாட்டாது என்கின்ற விடயத்தையும் மிக தெளிவாக நாங்கள் தெளிவூட்டினோம். அதன் பிறகு ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள், என்னால் முடிமானத்தை செய்தருவேன் என்று. அதற்காக வேண்டிய சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இருந்தாலும் இந்த இடத்திலே எங்களுடைய சகோதரர் ஆதம்பாவா அவர்கள் எங்களுடைய கரையோர பிரதேசத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றார். அவரும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அதே போன்று அம்பாறையினுடைய டிசிசி சேர்மனாக இருக்கின்ற வசந்த பியதிஸ் அவர்கள் இருவருக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை கூறுகின்றேன். காரணம் என்னவென்றால், அவர்களும் இதனோடு தொடர்பட்டு இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு உதவியாக இருந்தார்கள். அத்தோடு ஆளுநர் அவர்கள் திரு ஜெயந்தலால் அவர்கள் இந்த விடயத்தை மிக தெளிவாக உற்று நோக்கி அம்பாறையில் நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கிலே கூறினார்கள். நான் இதற்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் 10 மில்லியன் ரூபாய் நிதி தருகின்றேன் என்று கூறினார்கள். அதற்காக வேண்டியும் அவருக்கு நான் நன்றிகளை இச்சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். இருந்தாலும் முழுமையாக ஒரு எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இவ்வாறான வேலை திட்டங்களை செய்ய முடியுமா என்றெல்லாம் விமர்சனங்கள் இன்று எழுகின்றது. நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவது என்பது நாங்கள் இங்கே இருக்கின்ற வரப்பிரசாதங்களை பெற்றுவிட்டு போவதற்காக அல்ல, மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த தளத்திலே சேர்ப்பதற்காகவே வந்திருக்கின்றோம். ஒரு ஜனநாயகமான நாடு எவ்வாறு அமையப்பெறுமாக இருந்தால், மிக காத்திரமான ஒரு எதிர்கட்சி அமைகின்ற போதுதான் ஒரு ஜனநாயகமான ஒரு தேசம் பிறக்கின்றது. எனவே அவ்வாறு நீங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து ஆளுந்தரப்புக்கு எதிரான செயற்பாடுகளை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையிலே தான் இன்று 159 ஆசனங்களை இந்த நாட்டு மக்கள் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கியிருக்கின்றார்கள். அதை செய்வதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த அரசியலுக்கு வேண்டும் என்று எங்களுடைய மூதாதையர்கள் இருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்கு வரவில்லை. சாதாரணமான ஒரு விவசாயியினுடைய ஒரு வர்த்தகருடைய பிள்ளைகளாக இருந்த நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் செயற்பாடுகளின் மூலம் நாங்கள் அவருடைய விடயங்களை உற்று நோக்கிய போது அவர்கள் இந்த சமூகத்துக்கான எந்தவித பணிகளையும் செய்வதற்கு ஒரு தயாரான நிலையில் இல்லை, இல்லாமல் இருந்தார்கள். அதன் பிறகுதான் அந்த அரசியலை நாங்கள் கையில் எடுத்து இங்கே வந்திருக்கின்றோம். இங்கே வந்திருப்பதனுடைய நோக்கம் யார் பிழை செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும், எந்த தேவை இந்த மக்களுக்கு இருக்கின்றதோ அதை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த 300 மில்லியன் ரூபாய் நிதிக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு வழங்குவீர்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகின்றது. நாங்கள் இந்த பிரதேச இந்த கேள்விகளை முன்வைக்கின்ற சகோதரர்களை பார்த்து நிறைய விடயங்களை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம்.
உங்களுக்கு இன்று 2 நிமிடங்கள் இருக்கின்றன.
ஓகே. இன்று பல விடயங்கள் சம்பந்தமாக இந்த நாட்டிலே பல நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2025 பாதீடுகள் நடைபெற்ற போது அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற சிறுபான்மை சமூகம் வாழ்கின்ற பிரதேசத்துக்கான நிதிகள் போதாமையாக இருக்கின்றது என்று கூறிய போது ஆளுந்தரப்பில் இருந்து எழுந்து பதில் சொன்னார்கள், இந்தியாவினுடைய நிதி வருகின்றது, அதன் மூலம் உங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. இன்னும் ஒரு மாதத்துடன் இன்றைய 25 வருடம் முடிவடைகின்றது. எந்த விடயமும் எங்களுக்கு வந்து சேரவில்லை. அவ்வாறான விடயங்களிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒலிவில் துறைமுகம், சுமார் 120 ஹெக்டேருக்கு மேற்பட்ட காணிகளை அங்கு கடல் அரிப்பினால் அங்கு கடல் காவு கொண்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே இருந்த தென்னந்தோட்டங்கள், வயல்காணிகள் எல்லாம் இழக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் 2 துறை சார்ந்த துறைமுகங்கள் அங்கே மூடப்பட்டிருக்கின்றது. ஒன்று வர்த்தகம் சார்ந்த துறைமுகம், அடுத்தது மீன்பிடி துறைமுகம். வர்த்தக சார்ந்த துறைமுகத்தை நீங்கள் இப்போது செய்யாவிட்டாலும் மீன்பிடி துறைமுகத்தை ஏன் நீங்கள் அதற்கு நிதி ஒதுக்கவில்லை, ஏன் அதை செய்யவில்லை? இதனால் சுமார் 5000 மேற்பட்ட நேரடியான மீனவர்களும் 15000 மேற்பட்ட மறைமுகமான மீனவ சமூகங்களும் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி காரணமாக பாதிக்கப்பட்ட காணி சொந்தக்காரர்களுக்கு இதுவரைக்கும் எந்தவிதமான நஷ்டஈடுகளும் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கவில்லை. அதற்கான திட்டத்தை இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கல்முனை பிரதேசம் இன்று வர்த்தகம் சார்ந்த விடயங்கள் நிறையவே பேசப்பட்டது. கல்முனை என்பது ஒரு வர்த்தகத்தையும் வர்த்தகத்தை நோக்கி ஒரு பிரதேசமாக காணப்படுகிற சுமார் 80 வருடங்கள் பழமை வாய்ந்த
கல்முனையினுடைய
பொதுச்சந்தை 50 வருடங்களுக்கு முன்பு மருகும் ஏஆர்எம் மன்சூர் அவர்களினால் கட்டி கொடுக்கப்பட்டிருந்த வர்த்தக தொகுதிகள் மாத்திரம் இன்று பாவனைக்கு உதவாத நிலையில் சுமார் 10,000 மேற்பட்ட நேரடியாக வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் அன்றாடம் சென்று வருகின்ற அவ்வாறான இடம். எனக்கு இன்னும் ஒரு 2 நிமிடம் தர வேண்டும், 14 நிமிடங்கள் தான் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. தயவு செய்து எனக்கு இன்னும் மேலதிகமாக 2 நிமிடம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறான அந்த வர்த்தக நிலையம் இன்று 10,000 மேற்பட்ட மக்கள் போய் வருகின்ற அந்த நிலையம் இன்று பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் போய் வருகின்ற போது இடிந்து விழுமா என்ற ஒரு ஐயப்பாட்டிலே காணப்படுகின்றது. கல்முனையினுடைய மாநகர சபையாக இன்று காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் அது பட்டின சபையாக இருந்து பிரதேச சபையாக மாறி நகர சபையாக மாறி மாநகர சபையாக மாறி இருக்கின்ற அந்த கட்டடம் கூட சுமார் 80 வருடங்கள் ஆகியும் கூட இன்றும் பழைய கட்டடங்களிலும் வேறு வாடகை கட்டடங்களும் இருந்திருக்கின்றன. இவ்வாறான விடயங்களை அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டு அதிலே கவனம் செலுத்தாமல் இருக்கின்றால் சுமார் கரையோர பிரதேசத்தில் இருந்து 80,000 முஸ்லீம் தமிழ் 85,000 மேற்பட்ட தமிழ் முஸ்லீம் வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களித்திருந்தால் வெறும் 65,000 வாக்குகளை அம்பாறை தொகுதியிலே பெற்று அந்த உங்களுடைய கட்சி 4 பிரதிநிதிகளை பெற்றிருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்தில் இந்த வாக்குகளை வழங்கிவிட்டு வெறும் ஒரு தேசிய பட்டியலை நீங்கள் வழங்கியிருக்கின்றோம். இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு வாக்களிக்க வேண்டுமா இல்லையா என்ற கேள்வி. இப்போது இந்த பெர்மிட் சம்பந்தமாக பேசப்படுகின்ற ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது வெளிநாட்டில் இருக்கின்ற கல்வி சார்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். இந்த நாட்டிலே இப்போது இருக்கின்றவர்களுக்கு என்ன சலுகைகளை நீங்கள் செய்திருக்கின்ற படித்தவர்களுக்கு என்ன சலுகைகள்? ஒரு டாக்டர்மாருக்கு உரிய பெர்மிட்கள் வழங்கப்படவில்லை. படித்து பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் அளிக்கிறவர்களுக்கான எந்த வசதிகளை நீங்கள் செய்யாமல் இருக்கின்ற போது இங்கே கொடுக்கின்ற சம்பளங்கள் போதாமல் இருக்கின்ற போது பொது வசதி பொது போக்குவரத்தில் கூட அவர்கள் ஏறி செல்வதற்கான அந்த வசதி வாய்ப்பும் இங்கே இல்லாமல் இருக்கின்றது. சாதாரணமாக அந்த பஸ்ஸுகளில் ஏறி பிரயாணம் செய்தால் அந்த ஆடைகளை திரும்பவும் துவைத்து தான் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய இவ்வாறான தேவைகள் இருக்கின்ற இந்த பாதீட்டுக்கு நாங்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு மின்சாரத்தினுடைய கட்டணத்தை குறைப்போம் என்றீர்கள், குடிநீருக்கான கட்டணம் குறைக்கப்படும் என்றீர்கள்,
அதே போன்று நிறைவேறுகின்றது,
அதே போன்று எரிபொருளுடைய கட்டணங்கள் குறைக்கப்படும், எதுவுமே நடந்தேறவில்லை. இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எவ்வாறு ஒரு விடயத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க முடியாது, ஏனென்றால் மறைந்த மாமனிர் அஷ்ரப் அவர்கள்
சொல்லிவிட்டு
தங்க பாதணிகள் தருகின்றோம், உங்கள் கால்களை தாருங்கள் என்று கேட்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய கௌரவத்தையும் மானத்தையும் இழந்து நிக்க முடியாது.
ஒரு திலக ரத்ன பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்
300 மில்லியனுக்காக எங்களுடைய